உணர்தற்கு அரிதாகி வேதப் பொருளாய் மிக விளங்கி என்று திருவள்ளுவர் மாலை பாடல் ஒன்று திருக்குறளை சொல்லுகிறது. அதுபோல ஓதற்கு எளிதாகவும் உணர்தற்கு அரிதாகவும் இருக்கிற குறள்கள் பல. அதுல மிக மிக கடினமான குறள் நான் இப்ப பார்த்துக் கொண்டிருக்கிற குறள். இதாவது பார்க்கிறதுக்கு ரொம்ப எளிமையான குறளா இருக்கு. கற்றதனால் ஆய பயனென்கொள் வாதறிவன் நற்றால் தொழாதெனின். ரொம்ப எளிமையா இறைவனுடைய நல்ல கால்களை தொழாதவர் பல நூல்களையும் கற்றதனால் பெரும் பயன் என்ன அப்படின்னு வெகு சுலபமா அதுக்கு பொருள் சொல்லிடலாம். ஆனால் அதை பொருத்தி காட்டுறதுக்கு ரொம்ப கடினம். ஆகவே அந்த முயற்சியில நான் போன வகுப்புல நான் சில முயற்சிகளை செய்தேன். ஒரு அன்பர் எனக்கு மிக விரிவாக ஒரு கடிதம் எழுதி உண்மையில் இந்த மாதிரியான கடிதங்கள் வருவதை நான் ரொம்ப வரவேற்கிறேன். அந்த கடிதத்தை நான் கொண்டு வரவில்லை. அந்த கடிதம் நமக்கு தேவையில்லை. ஏன்னா அது ஒரு என்ன ரொம்ப என்ன மையமாக்கி எழுதியிருந்தார். ஆகவே அவர் தாக்கி எழுதியிருந்தாலும் ஊக்கி எழுதியிருந்தாலும் அது எனக்கு தேவையில்லை. நான் இங்கே பொருள் இல்லை, குரல் தான் பொருள். ஆகவே எனக்கு போற்றுதலோ தூற்றுதலோ எனக்கு ஒரு பொருட்டல்ல. இந்த குரல்ல ஒரு ஆறு கேள்வி கேட்டு அந்த ஆறு கேள்வியை மட்டும் நான் இந்த குறிச்சு கொண்டு வந்திருக்கேன். முதல் கேள்வியை மட்டும் படிக்கிறேன், மற்ற கேள்வியை சந்தர்ப்பம் போய் படிக்கிறேன். முதல்ல நான் இந்த குரலை அறிமுகப்படுத்தும் பொழுது அந்த முதல் குரலிலேயே ஐந்து இலக்கணத்தையும் பொருத்தி காமிச்சேன். ஐந்து இலக்கண பொருளையும் அந்த முதல் குரலிலே பார்க்கலாம் என்பதாக சொன்னேன். அவர் அதுக்கு கேட்டிருந்தார், இது உங்களுடைய படைத்து மொழிகள் தானே என்று அவர் கேட்டிருந்தார். ஆமாம், நான் படைத்துக் கொண்டதுதான் அது. அவர் அதுக்கா நான் நினைக்கிறேன் அவருடைய என்ன கருத்தில் எழுதியிருந்தார் என்றால், இப்படி குரலை யாரும் பார்க்கவில்லை, நீங்களாக அப்படி எல்லாரும் பார்ப்பதாக கற்பனை செய்து கொண்டு இதை சொன்னீர்கள் என்பது போல அவர் அதை எழுதியிருந்தார். இதை நீங்கள் படைத்து சொன்னீர்களா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அது இந்த மாதிரியான நோக்கைய இந்த மாதிரியான பார்வையே நீங்கள் படைத்துக் கொண்டீர்களா என்கிறது அடுத்த கேள்வி. இந்த ஒரு குரலிலே இத்தனை இலக்கணத்தையும் எல்லாரும் பார்த்து ஏதாவது சொல்லியிருக்கார்களா என்று கேட்கிறது ஒரு தனி கேள்வி. இப்படி இலக்கண நோக்கத்தில் திருக்குறளை பார்ப்பதாக கற்பனை செய்து கொண்டு நீங்கள் அதை சொன்னீர்கள் என்று சொல்வது இன்னொன்று. அப்படி இல்லை, திருக்குறளை இலக்கணத்துக்காக மேற்கோளாக பயன்படுத்தினது அதிகம். ஏன்னா திருக்குறளுக்கு பரிமேலகர் எழுதியிருக்கிற உரைக்கே திருக்குறள் மூலமும் பரிமேலகர் வரைந்த இலக்கண உரையும் என்று போன நூற்றாண்டுல பதிச்சிருக்கார். இதை ஏற்கனவே ஒரு வகுப்புல நான் சொன்னேன். பரிமேலகர் கொடுத்திருக்க இலக்கண குறிப்பு மிக அதிகம். அது மட்டும் இல்ல, வேறு பல உரையாசிரியர் தங்களுடைய இலக்கணங்களுக்கு மேற்கோள் காட்டுகிற போது திருக்குறளை காட்டினதுதான் மிக அதிகம். இதற்கு ஏற்றார் போல் திருவள்ளுவர் பாடி வச்சிருப்பார். அதுதான் இதுல இருக்க வேடிக்கை. உதாரணமா சொல்றேன், சில உதாரணங்கள் நான் சொல்றேன். ஏன்னா இந்த கேள்வி கேட்டு விட்ட காரணத்தால் நான் சொல்ல வேண்டிய கடப்பாடு உடையனா இருக்கிறேன். உதாரணமா ஒரு வெண்பாவில் எல்லாமே வெண்சீர் வெண்டலையா வந்தா அதுக்கு ஏந்திசை செப்பல் ஓசைன்னு பெண். செப்பல் ஓசையில மூணு ஓசை, அதுல எல்லாம் வெண்சீர் வெண்டலையாக வந்தால் அந்த ஓசைக்கு பேர் ஏந்திசை செப்பல் பேர். எங்க உதாரணம் காட்டுறது? திருவள்ளுவர் எழுதிச்சு, யாதானும் நாடாமால் ஊராமால் என்னொருவன் சாந்துணையும் கல்லாத வாறு. எல்லாம் வெண்சீர் வெண்டலை, இதுக்கு எப்படி உதாரணம் சொல்லுவான் திருக்குறள் விட்டா? எல்லாம் இயற்சியர் வெண்டலையா வந்தால் அதுக்கு ஒழுகிசை செப்பல் என்று பெயர். இதுக்கு என்ன உதாரணம் காட்டுறது? நீங்க எத்தனை வெண்டோ வேணா எடுத்து பாருங்க, எல்லாமே இயற்சியர் வெண்டலையா வராது, ஏதாவது ஒரு வெண்சீர் வெண்டல் வந்துடும். இதற்கு ஒரு குரல் இருக்கு, பாலுடு தேன் கலந்தற்றே பனிமொழி வாழையில் ஊதிய நீர். எல்லாமே இயற்சி வெண்டல, இதற்கு உதாரணம் காட்டின. இப்படி இரண்டு தலைகளும் இரண்டு வெண்டலைகளும் மயங்கி வந்ததற்கு நிறைய குரல் உதாரணம் காட்டும். அதுக்கு மயங்கிசை செப்பல் பேர். இதற்கு உதாரணம் காட்ட வேண்டிய நிர்பந்தம் அவர்களுக்கு ஏற்படுகிறது. திருக்குறள் என்ன அடிக்க வேண்டியிருக்கு. இதை விட திருவள்ளுவரே சில சமயம் வேண்டும் என்றே சிலர் எழுதி வச்சிருப்பார்கள் எனக்கு தோணும். உதாரணம் காட்டுறதுக்கே எழுதி இருக்குமே, உங்களுக்கு தெரியும் தமிழ் யாப்பு இலக்கணத்துல ஈரசெச்சி நாலு, நேர் நேர் நிறை நேர் நிறை நிறை நேர் நிறை, தேமா புளிமா கருவிளம் கூவிளம். இந்த வரிசையில் தான் சொல்லணும், தேமா புளிமா கருவிளம் கூவிளம். கூவிளம் வரப்பாங்க, கருவிளம் கூவிளம் தான் வருது. அதற்கே இந்த வாய்ப்பாடு சொல்ற, இதுக்கு உதாரணம் காட்டினா எத்தனை தனித்தனி பாடல்களை எடுத்து காட்டலாம். இது சுலபமா உதாரணம் காட்டுறதுன்னா அஞ்சும் அரியான் அமைவிலன் ஈகலான் தஞ்சன் தஞ்சம் எளியன் பகைக்கு. அஞ்சும் தேமா அமைவிலன் சாரி அஞ்சும் அரியான் புளிமா, அமைவிலன் கருவிழம் ஈகலான் கூவிழம். இந்த வரிசையில் இதே வரிசையில் அமைச்சிருக்கிற முதலடியை பார்த்தோம். ஆகவே வேடிக்கை இப்படி இலக்கண உதாரணத்துக்காக எழுதி வச்சிருக்காரோ அப்படின்னு எனக்கு தோணும். இன்னொரு குறள், உதடு ஒட்டாத பாடல் நிரோட்டம் சொல்லுவோம். இந்த உதடு ஒட்டாத பாடலுக்கு உதாரணம் சொல்ல முடியுமா? எய்தற்கரியது எய்ந்த கால் அந்நிலையே செய்தற்கரிய செயல். உதடு ஒட்டல் எய்தற்கு அரிய எய்ந்த கால் அந்நிலையே செய்தற்கு அரிய செயல். ஆறு ஏழு குறள் இருக்கிறது. ஆனா மற்றதெல்லாம் குச்சம் அந்த மகரம் உகரம் வரும், ஆனா உதடு ஒட்டாது. இது அப்படி இல்ல, எப்படி இலக்கணம் சொல்லப்பட்டதோ அப்படி எழுதப்பட்ட குறள். அது எய்தற்கரியது எய்ந்த கால் அந்நிலையே செய்தற்கு அரிய செயல். இப்படி உதடு ஒட்டாத பாடம், இப்படி எத்தனையோ உதாரணங்களை திருக்குறள் எடுக்கணும். இதுக்கெல்லாம் அவர் எழுதி வச்சிருக்காரு. வேணும்னு எழுதினாரோ, உதாரணம் சொல்றேன், முற்று உருவகம். உதாரணம் சொல்லுன்னா இலக்கணம் சொல்லிக் கொடுக்குற ஆசிரியர் தணருவான். முற்று உருவம்னா ஒரு ஓமையில இருக்கிற எல்லா அங்கங்களையும் உருவப்படுத்தணும். இதுக்கு உதாரணம் சொல்லுன்னா இந்த பாட்டையும் எடுத்தா உங்களுக்கு தயக்கம் வந்துடும். எல்லா அங்கங்களையும் சொல்லி இருக்கிறாரா, உங்க தயக்கம் வந்து பொறுக்கி வச்சுக்கணும். ஆனா திருக்குறள் ரெண்டு மூணு பாடல் இருக்கிறது. ரொம்ப பாப்புலரான பாடல் என்னன்னு கேட்டால், காம கணிச்சு உடைக்கும் நிறையும் நானும் காம கணிச்சு உடைக்கும் நிறையும் நானுத்தாள் வீழ்த்த கடல். நிறை என்பது கதவு, நிறை கற்பு அது கதவு. அதற்கு நாணம் என்பது தாழ்ப்பாள், அதை காமம் என்கிற கோடரி உடைக்கிறது அப்படின்னு சொல்ற. எல்லா அங்கங்களும் அதுல உருவப்படுத்தப்பட்டு காம கணிச்சு உடைக்கும் நிறை என்னும் நானு தாழ் வீழ்த்த கதவு எல்லாமே சொல்ற முற்றுருவம். சரி, ஒரு பக்கம் இப்படி ஏகதேச உருவகம் வருகிறது, அதுல எத்தனை வகை, எத்தனை வகையான ஏகதேச உருவகம் வந்து அத்தனைக்கும் உதாரணம் திருக்குள்ள எடுக்கலாம். சொல்ல போரடிக்கும். அன்றைக்கு சொன்னது உருவகமே கிடையாது, ஆனால் ஏகதேச உருவகம் ஒரு பாடல் அன்றைக்கு நான் சொன்னேன். வாங்க, காலை அரும்பி பகலெல்லாம் போதாகி மாலை மலரும் இந்நோய். இது இது என்ன உருவகத்துல சொல்லுங்க பாப்போம். நோய்ங்கிறது காம நோய். காலை அரும்பி பகலெல்லாம் போதாகி மாலை மலரும். எங்க உருவகம் வந்தது? மலர்ந்து உருவகிச்சாரா? அவர் மலர்ந்து உருவகிக்கவே இல்லை. நோய்னு சொல்லி நோயினுடைய செயல்பாட்டுக்கு உருவ ஓமையில இருக்க வேண்டிய வினைகளை கொடுத்தார். மலர்தான் அரும்பும் மலர்தான் போதாகும் மலர்தான் மலரும். அந்த வினைகளை மட்டும் கொடுத்து உருவகத்தை விட்டார். இது ஒரு அற்புதமான ஏகதேச உருவகம். இலக்கியத்தில் வேற எதுவுமே கிடையாது தமிழ் இலக்கியத்தில். இப்படி இருக்கும் பொழுது திருக்குறளை சொல்லி சொல்லிலக்கணத்துக்கும் சரி, எழுத்துலக்கணத்துக்கும் சரி, அணி இலக்கணத்துக்கும் சரி, யாப்பு இலக்கணத்துக்கும் சரி, நூற்றுக்கணக்கான குறள்கள் உதாரணமாக காட்டியிருக்கார்கள் குறளாசிரியர்கள். அதே அதை நான் படைத்துக் கொண்டது அல்ல, நான் எடுத்து காட்டினேன் அவ்வளவுதான். அப்படிப்பட்ட செயல் வசதியாக இருந்தாலும் முறை இல்லை என்பது இருந்த அபிப்பிராயம். ஏனென்றால் இப்ப நான் இத்தனை உதாரணங்கள் காட்டினேன், ஆனால் இந்த உதாரணங்களுக்காக எழுதப்பட்ட நல்ல குறள், குறளுடைய நோக்கம் வேறு. தேர் திருவிழாவுக்கு போகிறவன், பிரம்மாண்டமான தேர் இருக்கிறது, அற்புதமான சிற்ப வேலைப்பாடுகள் இருக்கிறது, பாய்ந்து வருகிற குதிரையை போல வண்ண வண்ண மரத்துல குதிரைகள் கட்டியிருக்கான், தேர் சீலைகள் இருக்கின்றன, கொடி மரங்கள் இருக்கின்றன, புஷ்ப அலங்காரங்கள் இருக்கின்றன, பிரம்மாண்டமான சக்கரம் இருக்கிறது, நீளமான வடம் இருக்கிறது, ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள், பறை கூட்டு இருக்கிறது, முரசு முழக்கம் இருக்கிறது, அதிர்வேட்டு இருக்கிறது, வானவேடிக்கை இருக்கிறது, வாத்திய கோஷம் இருக்கிறது, வேத கோஷம் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. இது எத்தனையும் பார்த்துட்டு சுவாமியை பார்க்க வந்தார். இத்தனையும் அவர் ஆதாரமா வச்சு நடக்கிறதா? அதையும் பார்த்துட்டு இதெல்லாம் பார்த்தா தப்பு கிடையாது. இதையெல்லாம் பார்த்துட்டு என்னப்பா தேர் திருவிழாவுக்கு என்ன பார்த்தேன், என்ன தேர் சார், என்ன அலங்காரம், என்ன சுவாமி சார், என்ன தெரியாது, என்ன கோவில விழாதே தெரியாது. அங்க மிட்டாயி கிடையாது, மிட்டாயி நன்றாக இருந்தது, அங்க தெருக்கூத்து நன்றாக இருந்தது, வானவேடிக்கை நன்றாக இருந்தது என்று சொல்லுபவனை போல அவன் சொன்ன. இப்ப நமக்கு வந்து அது நிகழ்த்துமா பண்றதே இல்லை, ஏன்னா அதுதான் நாமெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அங்க தேருக்குள்ள இருந்த மூலையிலே ஆபரணங்களாலேயே மலர்களாலேயே அலங்கரிக்கப்பட்டு ஒரு மூலவர் ஒரு உற்சவர் அங்க இருக்கும். அந்த உற்சவருக்காக தான் அவரை மையமா வச்சுதான் இத்தனையும். ஆனால் இத்தனையும் பார்த்து மகிழ்ந்து விட்டு அவரை பார்க்க வந்துடும். அவை திருக்குறள் இத்தனை அழகுகள் அதில் இருக்கு. இலக்கிய அழகு இருக்கு, இலக்கண அழகு இருக்கிறது, உவமை அழகு இருக்கிறது, உருவக அழகு இருக்கிறது, எல்லாம் இருக்குது. இதை பற்றி பேசி 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 நாட்களை போக்கி திருக்குறளில் இருக்கிற மைய கருத்தை இழந்து விடுகிறோம். உற்சவத்துக்கு போய் அங்க உற்சவ கோஷ்டியை பார்க்காம வந்தவனை போல வேடிக்கை சொல்லு. ஆகவே இது ஒரு பெரிய கிரிமினல் வேஸ்ட். திருக்குறளை மேற்கொள்வதாக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம், எங்கெங்கோ எழுதி வைத்துக் கொண்டிருக்கிறோம், அழகா பேசுகிறோம், ஆனால் செயல்படுத்துவதில்லை. இதைத்தான் நான் அன்றைக்கு அறிமுகமாக சொன்னேன். முதல் குறளை படித்தேன், இல்ல எழுத்து இலக்கணம் அறிந்தேன், சொல் இலக்கணம் அறிந்தேன், பொருள் இலக்கணம் அறிந்தேன், யாப்பு இலக்கணம் அறிந்தேன், அணி இலக்கணம் அறிந்தேன். நீ கற்றதனால் என்ன பயன்பா? ஏனென்றால் திருக்குறளுடைய மைய உயிர் நாடி செயல். ஒன்றை நீ உணர்ந்தால் செயல்படுத்த வேண்டும். நான் சொன்னதிலே உனக்கு ஈடுபாடு இருக்குமானால், நம்பிக்கை இருக்குமானால், அது உடன்பாடு இருக்குமானால், அதை நீ செயல்படுத்தி இருக்க வேண்டும். அதை செயல்படுத்தாமல் இரண்டாவது குறளை நீ படிக்க வந்தால் நீ கற்றதனால் என்ன பயம்? உரையாசிரியர்கள் குறளுடைய வைப்பு முறையில எத்தனையோ வேறுபாடுகளை கொண்டிருக்கிறார், மாற்றி மாற்றி போட்டிருக்கார். ஆனால் இந்த குறள் இரண்டாவது குறள் என்பது எந்த உரையாசிரியருக்கும் மாற்றமே கிடையாது. இது இரண்டாவது குறளாக படிக்கிறதுனால என்னப்பா பிரயோஜனம் என்று கேட்க வேண்டுமானால் அவருக்கு இருந்த துணிச்சல் எவ்வளவு என்பதை அறிமுகப்படுத்துவதற்காக நான் அதை சொன்னேன். இத்தனை பொருளும் நமக்கு கிடைத்தது கற்றது என்ற சொல் ஆட்சியினால. இதே கற்பது என்று போட்டிருப்பார் என்றால் ஜென்ரலா கல்வியை குறிச்சிருக்கு. கற்பதனால் ஆய பயன் என்பது என்றால் அது கல்வியே குறிச்சிருக்கும். இந்த கற்றதுங்கிற இறந்த கால சொல்லாட்சியினால மேலை குரலை கற்றது என்று ஒரு பொருளை நானா படைத்தேன். நீ மேல குரலை படித்த படித்ததுனால என்னப்பா பிரயோஜனம் என்று அவர் கேட்பதாக நானாக படைத்துக் கொடுத்தேன். கற்பது என்று இருந்தால் குரலை வரலாம். ஆகவே இந்த கற்றதுங்கிறது அதனால வந்து ஜென்ரலா கல்வியை குறிக்காதுங்கிற அர்த்தம் இல்ல. இத்த நேரம் உங்களுக்கு வந்திருக்கணும் மனசுக்குள்ள ஆத்திச்சூடியில, பாரதியினுடைய ஆத்திச்சூடியில கற்றது ஒழுகு. கற்க கசடர கற்பவை கற்றவை நிற்க அதற்கு தக என்கிற ஏழு சீரை ரெண்டு சீர்ல சொல்றாரு. கற்றது ஒழுங்கு திருவள்ளூருக்கு சேலஞ்ச். இந்த கற்றது அப்படிங்கிற இந்த சொல் இருக்கிறதே இது செயல்படும் பொருளாக வரும், எழுவாயாக வரும். கற்றது நிற்கும் எழுவாய். நான் கற்றது சிலப்பதிகாரம் இங்க செயல்படும். என்னால் கற்கப்பட்டது சிலப்பதிகாரங்கிற பொருள் வரும். அவை இந்த கற்றது என்கிற சொல்ல இங்கே கல்வியே குறிக்கும். கற்றது கற்கப்பட்டது கல்வி என்ற பொருள் வரும். கல்வியினால பயன் என்ன? நீ இறைவனுடைய நற்றாலை தொழவில்லையானால் நீ பெற்றிருக்கிற பரந்துபட்ட ஆழ்ந்த அகன்ற கல்வியினால என்ன பயன்? வள்ளுவர் கேட்கிறார். நான் எத்தனையும் சொல்லிவிட்டு என்ன சொன்னேன், நீ கற்றதனால் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு என்று நான் நிர்தாரணம் செய்தத ஒரு ஃபேக்ட சொன்னா போதாது என்பதற்காக உங்களுக்கு ஓமை மூலம் நான் விளக்கிறத கற்றிருப்பீர்களேயானால் உணர்ந்திருப்பீர்களேயானால் உடனே செய்ய வேண்டியது என்ன? நற்றால் தொழுதல் தானே. அதை தொழாம இரண்டாவது குரல் என்ன சொல்றாரு பார்ப்போம். என்னையா பிரயோஜனம் கற்றதனால் ஆய பயன். என்னுடைய சொல்ல செயல்படும் செயல்தான் என்னுடைய இது ஆதார ஸ்ருதி அப்படின்னு கேட்கிறார் என்று நான் அதை அறிமுகப்படுத்திட்டு கல்விக்கும் இறைவன் நற்றால் தொழுவதற்கு என்ன சம்பந்தம் கேட்கிறத அந்த அன்பருடைய கேள்வி அடுத்தது. இந்த கேள்விதான் கேட்கிறாரு. கல்விக்கு நற்றால் தொழுதலுக்கு என்ன தொடர்பு என்று கேட்டது. நான் இன்றைக்கு ஓரளவுக்கு அதை தொடர்புபடுத்தி காமிச்சேன். அதாவது கல்வி என்பது அறிவை வளர்க்கும், இறை உணர்வு என்பது உணர்வை வளர்க்கும், கல்வி என்பது மூளையை வளர்க்கும், பக்தி என்பது இதயத்தை வளர்க்கும். மூளையே ஆதாரமாக கொண்டு மூளையே செயல்பட்டு ஒருவன் வாழ்வானையானால் அவன் மனித இயந்திரமாவான். உணர்ச்சியே ஆதாரமாக கொண்டு ஒரு உணர்ச்சியே வடிவமாக வாழ்வானையானால் அவன் மிருகமாவான். இது எங்க சொல்லியிருக்கார் வள்ளுவர் அப்படின்னு கேட்டா, இறப்பாறு இல்லாயின் ஈருங்கண் மாயாலும் மரப்பாவை சென்று வந்தற்று. இட் வில் பி லைக் பொம்மலாட்டம் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றார். உணர்ச்சியே இல்லாமல் அறிவினாலே இயங்கிக் கொண்டிருக்கிற ஒரு சமுதாயம் இருக்குமானால் அது மரப்பாவை சென்று வந்தற்று. நானால் உயிர் மருட்டியற்று மரப்பாவை நானால் உயிர் போல மருட்டியற்று நம்ம மயங்கி வைத்தது போல. அப்படி மனித இயந்திரமாக வாழ்வோம். உணர்ச்சியே பெருகி அறிவே இல்லாமல் நாம் வாழ்வோமையானால் நாம் விலங்கு நிலைமைக்கு போய்விடுவோம். விலங்கோடு மக்களனையர், இலங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர் அங்கே சொல்றார் உணர்ச்சியை வாழ்கின்ற மனிதன் விளைந்து வாழ்க்கை. ஆகவே இப்படி இரண்டும் இல்லாமல் there should be a balance. உணர்ச்சி நீதூடுகிற பொழுது அறிவு வந்து லாஜிக்கை அப்ளை பண்ணி அவனை சமன்படுத்தணும். அறிவே ஆட்சி பெறுகிற பொழுது உணர்ச்சி வந்து அவனை மனித நிலைக்கு கொண்டு வருவான். இந்த பேலன்சிங் ஆக்ட், இதயத்தை மூளை திருத்த வேண்டும், விட்டு நிரப்ப வேண்டும், வழி தவறி செல்லுமானால் சரியான வழியிலே கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். அதே போல உணர்ச்சி மிகுந்து மனிதன் தன்னுடைய ஆய்வு சக்தியை இழந்து தன்னுடைய அறிவு நிலையை இழந்து செயல்பட தொடங்குவானால் அறிவு வந்து அவனை திருத்த வேண்டும். இந்த இரண்டு பேலன்சிங் ஆக்டை இங்கு கொண்டு வந்து சேர்க்கிறார். ஆகவேதான் நீ கல்வியினாலே கற்றதையெல்லாம் இறை உணர்வின் அடிப்படையில நீ கலந்து கொள்வானால் உன்னுடைய அறிவும் சீர்பெற இருக்கும், உங்களுடைய உணர்வும் சீர்பெற இருக்கும். அப்படி ஒரு பேலன்சிங் ஆக்ட் அங்க இருக்கும் என்று நான் ஒரு பொருள் சொன்னேன். அந்த அன்பர் கேட்டுக்க, இந்த உரை நீங்கள் சொன்னீர்கள், இதுக்கு திருக்குறள் எங்கே ஆதாரம், எந்த ஆதாரத்தை வைத்துக் கொண்டு இந்த அறிவு உணர்வு என்கிற கருத்தை இந்த குரல்ல கொண்டு புகுத்துவீர்கள்? நியாயமா அந்த கேள்வியை சுராஜ் கேட்டுக்கணும். அவர் தான் இந்த மாதிரி கேட்பார், இந்த குரலுக்கு ஏதா, இந்த உரைக்கு ஏது ஆதாரம், உங்கள் கருத்தை கொண்டு வந்து புகுத்துகிறீர்கள் அப்படின்னு அவர் தான் கேட்பார். அவர் கேட்கல, ஏன்னா இது அவருக்கு உடன்பாடான கருத்தை அதை கேட்கும். இதே நான் வேற ஒரு கருத்தை சொல்லியிருந்தேன்னா அவர் உடனே இதுக்கு ஏது ஆதாரம் சொல்லுங்க, இங்க எங்க இருக்கு, இந்த சம்பந்தம் சம்பந்தம் இல்லாத கொண்டு எக்ஸ்டர்னலா இருக்கிறது கொண்டு ஏன் உங்களுடைய கருத்தை கொண்டு திருக்குறளை துணிக்கிறீர்கள்? அந்த அன்பர் கேட்டிருந்தார், இந்த உரைக்கு எது ஆதாரம், இந்த உரைக்கு குரல் ஆதாரம் இல்ல, இந்த குரலுக்கு ஒருவர் வரைந்த உரை ஆதாரம், அவர் யார் என்று கேட்டால் பாரதியார். பாரதியார் இந்த குரலுக்கு ஒரு உரை வரைந்திருக்கிறார். பல கற்றும் பல கேட்டும் எங்கள் முத்து மாரியம்மா, எங்கள் முத்துமாரி பயனொன்றும் காணே நதி எங்கள் முத்து, எங்க எப்படி இழுத்து எழுதினார், கற்றதனால் ஆய பயன் என்பது, பல கற்றும் பல கேட்டும் எங்கள் முத்து மாரியம்மா பயனொன்றும் காணே நதி எங்கள் முத்து மாரியம்மா நிலையொன்றும் காணேன் நின்றாலும் சரணடைந்தேன். ஏன் என்று கேட்டால் துணி வெளுக்க மண்ணுண்டு, தோல் வெளுக்க சாம்பர் உண்டு, மணி வெளுக்க சாணை உண்டு, இந்த மனம் வெளுக்க வழியே இல்லை. ஆகவே பல கற்றும் பல கேட்டும் மனம் வெளுக்கவில்லையே. ஆகவே உன்னைச்சா உன் தாளை சரணடைந்தேன், நின் தாளை சரணடைந்தேன், நற்றால் தொழாது நின் தாளை சரணடைந்தேன், அவே உன்னுடைய நல்ல தாழ்வை சொல்றேன், என் மனம் வெளுக்க வழி வந்தது என்று இந்த உரை வரைந்திருக்காரே பாரதியார். இந்த பாரதியினுடைய உரையை அடிப்படையாக கொண்டுதான் நான் இந்த பொருளை சொன்னேன் என்பது அதற்குரிய விடை. ஒரு இல்லை இல்லை இல்லை, இதுதான் ஆதாரம் என்னுடைய நூல்ல நான் ஒரு பாரதியான கவிதை இன்டர்லீவ் பண்ணி போட்டு பயன் பண்ணி வச்சிருவேன், அதுல இருக்கு அந்த குறை குறிப்பெல்லாம். முக்கியமா திருக்குறள பாரதியார் எப்படி ஆட்சி பண்ணியிருக்காருங்கிறதே நான் ஒரு ஒரு பார்வையா பார்த்திருக்கிறேன். ஆகவே இந்த பாரதியாரோட உரைதான் நான் இந்த கொடுத்த பார்வைக்கு ஆதாரம். இதுக்கு அடுத்த கேள்வி என்ன, இந்த ஆறு கேள்வி கேட்க பாகவதத்துல நைமிசாரண்யத்துல சூதரை பார்த்து நைமிசாரண்ய முனிவர் எல்லாம் கேட்டது ஆறு கேள்வி, அதனால பாகவதத்துக்கு பிரியாதுதான். இது நான் ஆறு கேள்வி கேட்டுக்கிறேன், கேள்வி அது கேட்கிறேன். கல்வி என்பதுதான் என்ன? இந்த கல்வியை கல்வியினுடைய பயன் கடவுளை தொழுதல்னு வள்ளுவர் இங்க சொல்லியிருப்பார். ஆனால் கல்வியை பற்றி பேசும்போது கடவுளை பேசிருக்கணும் இல்லையா? நீ கடவுளை பத்தி பேசும்போது கல்வியை பத்தி பேசினா, நீ கல்வியை பத்தி பேசும்போது கடவுளை பத்தி பேசியிருக்க முடியாது, பேசியிருக்காரா? கடவுளை தொழுவதுதான் கல்வியினுடைய பயன் என்றால் கல்வி மிக கடினமானது, ஊர்ந்து கொள்ள வேண்டியது, அரும்பாடு பற்றி சேர்க்க வேண்டியது. கடவுளை தொழுதல் அப்படி இல்லை, ரொம்ப சுலபமா அதுக்கு போயிடலாம். ஆனா ஏன் பாடு? கோபாலகிருஷ்ண பாரதியார் இந்த சேரி புலையர்கள் எல்லாம் வணங்குற கிராம தேவதையை பட்டியல் கொடுத்துள்ளார். வீரன் உள்ள முனியாண்டி, பெரிய நொண்டி, தாமுண்டி, தூரி துண்டி, பெட்டண்ணன், தொட்டியை சின்னான், நல்லண்ணன் வரிசையா சொல்லுவார். ஒரு 34 தெய்வத்தை சொல்லுவார். அதை வணங்குறவெல்லாம் கூட நற்றால் தொழில் வந்தானா, கல்வி வந்துட்டாங்களுக்கு இல்ல, அவ்வளவு தூரம் போக வேண்டாம். நம்ம உயர்ந்த பக்தி செலுத்துறதா நினைத்துக் கொண்டிருக்கிற நம்ம போல ஆசிரியர்கள் நீங்க பெருமாள் கோயிலுக்கு போறீங்க, சிவன் கோயிலுக்கு போற, முருகன் கோயிலுக்கு போற, அந்த வீரர் உள்ள முனியாண்டி லெவலுக்கு தான் நீங்க இருக்கீங்க. அதுக்கு மேல ஒண்ணு ஞானம்ங்கிறதுலாம் உண்மையே கிடையாது. யூ ஆர் டூயிங் இட் அஸ் அ ரொட்டீன், அரிச்சா சொரிஞ்சிக்கிற மாதிரி, வேற ஒண்ணுமே கிடையாது. இட் இஸ் அன் இட்ஸ் அ ரியாக்ஷன், பிசிக்கல் ரியாக்ஷன், பை ட்ரைனிங், பை ஃபேமிலி பேக்ரவுண்ட், பை அசோசியேஷன், பை அக்வைண்டன்ஸ், யூ ஆர் டூயிங் பக்தி வித்வுட் நோயிங் வாட் இஸ் பக்தி, வித்வுட் அண்டர்ஸ்டாண்டிங் ஈவன் அ செலபிள் ஆஃப் இட், அதான் பக்தியா. அவர் எப்பாவது தொழுதுனா அதுதானா யோசிக்கணும். அப்ப என்ன அவர் கேட்ட கேள்வி நியாயப்படி அந்த கல்வியை பத்தி பேசும்போது சொல்லியிருக்கணும் இல்லையா, சொல்லியிருக்கிறாரா? பதில் சொல். கல்வி என்பது என்ன என்றால், செந்தமிழும் நாப்பழக்கம், சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், வைத்தது ஒரு கல்வி மனப்பழக்கம். இவ்வளவு அருமையான வாக்கு பாருங்க. கல்விங்கிறது என்ன? மனசை பழக்குவதுதான், மனசை பழக்குவதுதான். யூ ட்ரை எதுக்க? டு கேதர், டு கல்வனைஸ், டு அனலைஸ், டு அப்டேட், டு கிளாசிஃபை, டு கம்பேர், டு டிடியூஸ், டு கன்க்ளூட். வரணும், ஒவ்வொன்றை பார்த்த உடனே அதை பற்றிய விஷயங்களை சேகரிக்கவும், அதை பற்றி அனலைஸ் பண்ணுவோம், அதை கிளாசிஃபை பண்ணுவோம், அதை கம்பேர் பண்ணுவோம், அதை டிடியூஸ் பண்ணுவோம், அதை கன்க்ளூட் பண்ணுவோம், அதை கன்ஃபார்ம் பண்ணுவோம், அதை ஒரு ஃபார்முலாவா சொல்லவும். யூ ட்ரெயின் யுவர் மைண்ட், தட் இஸ் எஜுகேஷன். நான் அன்றைக்கு சொன்னேன், எஜுகேஷன் மூணுல முடிஞ்சு போச்சு. சி காம்ப்ரஹென்ஷன் அசிமுலேஷன், சிஏசி காம்ப்ரஹென்ஷன் அசிமுலேஷன் காம்போசிஷன், இதுதான் எஜுகேஷன். சடனா இதுக்கு போறோம், ஜிம்னாசியத்துக்கு போறோம், இந்த ஜிம்னாசியத்தை பார்பர்ஸ் வச்சிருக்கிறான், தூக்குப்பாயுத அப்படிங்கிறான். என்ன சந்தேகத்தை நான் தூக்கணும்? வாழ்க்கையில நான் செய்ய போடுறேன், கடப்பாறையில தோசைக்கல்ல மாட்டி நான் தூக்கு போறேன்னு வாழ்க்கையில. இதுக்காக நீங்க ஒரு கடப்பாறை வச்சு ரெண்டு பக்கம் தோசைகளை தோசைக்கெல்லாம் மாட்டி நான் தூக்கி சொல்றேன், யாரும் கேட்க மாட்டான். பிகாஸ் ஹி நோஸ் ஃபுல்லி வெல் தட் இட்ஸ் ஒன்லி ட்ரைனிங் அப்பரேட்டஸ். அதுபோல பார்பர்ஸ்ல ஏறி நம்ம தினம் ஆடிட்டு போறோம், டம்பல் செட் இது பண்ணி போறோமா, பேரலல் பார்ல குதிக்க போறோமா, கிராஸ் பார்ல விளையாட போறோமா, வாழ்க்கையில செய்ய போடல. இந்த ட்ரைனிங் ஏன் எடுத்துக்கிறோம் என்றால், உடல் நலம் பெறுவதற்காக, வலு பெறுவதற்காக, நம்மளுக்கு சதைகள் எல்லாம் தசைகள் எல்லாம் உறுதி பெறுவதற்காக. அது மாதிரிதான் மனப்பழக்கம், மனதை பழக்குகிறோம். இந்த அளவில் கல்வி முடிந்து போச்சு. ஆனால் நாம் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறோம் என்று கேட்டால், கல்வி என்கிறது அக்யூமுலேஷன் ஆஃப் நாலெட்ஜ் நினைச்சிட்டு இருக்கோம். இட் இஸ் நாட் சோ. பெர்ட்ரண்ட் ரசல் சொன்னான், எஜுகேஷன் இஸ் நாட் இம்பார்ட்டிங் எ செட்டில்டு பாடி ஆஃப் இன்ஃபர்மேஷன், செட்டில்டு பாடி ஆஃப் நாலெட்ஜ், இட் இஸ் இன்கல்கேட்டிங் தி ஸ்பிரிட் ஆஃப் என்கொயரி அப்படின்னு சொல்றான் பெர்ட்ரண்ட் ரசல். விவேகானந்தர் வேற ஒரு மாதிரி சொன்னார்கள், நோ நாலெட்ஜ் கம் ஃப்ரம் அவுட் சைட், எவ்ரி திங் இஸ் வித் இன் அவர் செல்ஸ், பட் இட் இஸ் லைக் எ லேம்ப், நல்ல ஒரு ஒளி விளக்கு இருக்குது, அந்த ஒளி விளக்க ஒரு அயர்ன் காஸ்கெட்டுக்குள்ள போட்டு மூடிட்டான், எப்படி இருக்கு? ஒளி வெளியே வராது. பை ட்ரைனிங், பை பியூரிட்டி ஆஃப் ஹார்ட், பை செல்ஃப்லெஸ்னஸ், பை பிராக்டிஸ், யூ ஆர் ட்ரைங் டு மேக் தட் காஸ்கெட் டிரான்ஸ்பர், இந்த லைட் வில் கம் அவுட் சைட். ராமகிருஷ்ண பரமஹம்சர் போல இருக்கிற மகா ஞானிகளுக்கு இயற்கையிலே அது கிளாஸ் காஸ்கெட்டா இருக்கு, லைட் வெளியில் வந்து நமக்கு அயன் காஸ்கெட்டா இருக்கு அப்படின்னு திரு விவேகானந்தர் சொல்றார். இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, இல்பர் ஓமையா இருக்குது, இது ஓமையை கற்பனை பண்ணிக்க வேண்டியது. ஆனா வள்ளுவர் என்ன சொன்னார், அவர் இங்கேயோ போய் நின்று சொல்லிட்டார், விவேகானந்தர் ரொம்ப காலத்துக்கு இவ்வளவு அட்வான்ஸ் ஸ்டேஜ் வந்து சொன்னார், தொட்டனை தூரும் மணற்கேணி, மாந்தற்கு கற்றனை தூரும் அறிவு. கிணறு தோன்றது அப்படின்னு சொன்னா பல்ல அடி தண்ணீரை கொண்டு போய் கொட்டுறது இல்ல, நீரோட்டம் உள்ள இருக்கு. நோ நாலெட்ஜ் கம் ஃப்ரம் அவுட் சைட், விவேகானந்த வாக்கு, எவரி திங் இஸ் இன்சைடு, உள்ளே இருக்கலாம். வாட் யூ ஆர் ட்ரைங் டு டூ, யூ ஆர் ட்ரைங் டு பிரிங் இட் அவுட், பை டிக்கிங் எ வெல் யூ ஆர் ட்ரைங் டு பிரிங் அவுட் த ஸ்பிரிங் விச் இன் விச் இஸ் இன் த சப்சைட். ஊறும் தண்ணி வரும் குறிப்பா சொல்றாரு, கிணறு தோன்றும் ஒரு இடத்துல 20 அடி வந்துருது, ஒரு இடத்துல 40 அடி போகிறது, ஒரு இடத்துல நான் ஒரு 200 அடிக்கு போக வேண்டியிருக்கிறது, வரும் தண்ணீர், முயற்சி கேட்டவா தண்ணீர் வரும், ஆனா முயற்சி வேறுபடும். உண்டு ரெண்டாவது தண்ணி வந்துடுச்சு, உப்பு தண்ணி, தண்ணீர் வந்துடுச்சு, பயன்படவே இல்லை, நாட்டு மண்ணீரும் ஆகாது, குளிக்க கூட பிரயோஜனம் இல்லை, அந்த தண்ணி வந்து விட்டது. இன்னும் சில இடங்களில் பாய்சன் வாட்டர் சாப்பிட முடியாது, சாப்பிட்டா நோய் வந்துடும், சில பேருக்கு கல்கி விட்டா அந்த மாதிரி ஆயிட்டு போறேன். நீங்க படிக்காம தான் நல்லா இருக்கும் போல இருக்கு, படிச்சதுல பயன்படுத்திருக்கேன். ஒரு இடத்துல சில இடங்கள்ல அற்புதமான நோய்க்கு மருந்து ஆகக்கூடிய தண்ணீர் வந்து விடுகிறது. கந்தகம் கலந்த தண்ணீர் எத்தனையோ சர்ம நோய்கள் தான் இதா வந்து விடுகிறது. இது போட்டோம் சில இடங்களில் தோண்ட வேண்டிய வாய்ப்பே இல்லாமல் ஆர்டிசியல் பீச் அடிக்கிறது. ராமகிருஷ்ண பரமஹம்சர் டிரான்ஸ்பேரண்ட் கிளாஸ் இருக்கு சொன்னாரு, அது போல எந்த விதமான முயற்சியும் வெளியே பெருகிற செஞ்சிக்கோட்டைக்கு போய் பாருங்க, எங்கேயோ உச்சி கிட்டத்தட்ட 200 அடி 300 அடி மேலே ஏறி போனா அங்க ஒரு துணை இருக்குது, வற்றாத தண்ணீர், அதுக்கு சோர்ஸ் ஆஃப் இது என்ன தெரியல, ஜில்லன்னு இருக்கிறது சோயா இருக்கிறது தண்ணீர் எங்க இருந்து வந்தது, அது போல சில சுனை ஊத்துகள் இருக்கின்றன. ஆகவே எவ்வளவுக்கு எவ்வளவு முயற்சி செய்கிறாயோ அவ்வளவுக்கு எவ்வளவு உனக்கு பயன் உண்டு. கல்வி என்பது வெளியில இருந்து கொண்டு வருவது இல்லை, உள்ளே இருக்கிற நாலெட்ச கிண்டல் பண்றது, உள்ளே இருக்கிற அறிவு சுடதே வெளியில கொண்டு வருவது, உள்ளே இருக்கின்ற அறிவு ஊற்றினே வெளியில கொண்டு வருவதுதான் தொட்டனை தூறு மணக்கேணி மாந்தத்து கற்றனை தூரும். சரி, இந்த அறிவுங்கிற இந்த சொல்ல இந்த கல்வியில போட்டார். இந்த அறிவு என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டார். அது சொல்ற அறிவு அச்சம் காக்கும் கருவி, அறிவு வராம காக்கும். வேற காப்புகள் எல்லாம் வேற கவசங்கள் எல்லாம் வெளியில போட்டுக்கணும்யா, கவசத்தை பழந்துடுவான், கவசத்தை கீழ்ச்சிடுவான், அப்புறம் பான பிரயோகம் நடக்கும். இந்த கவசம் அவனுக்கு தெரியவே தெரியாது, ஏன் இது உள்ள இருக்கிற கவசம் பா, செருவார்க்கும் அழிக்கலாக உள் அரண், உள்ள அழிக்கலாக அரண். சரி, இது மட்டும் இல்ல, இது ஒரு கார்ல இருக்கிற மாதிரி என்ன ஆகுமா, சென்ற இடத்தால் செல விடாது, பிரேக் போட்டுடும், அப்புறம் என்ன பண்ணும், சீரிங் வீல திருப்பி தீதூரி நன்றின் பால் சீரிங் வீல போட்டு திருப்பிடும், உயிப்பது ஆக்சிலேட்டர்ல கால இருக்கு. ஆகவே அங்க பிரேக் இருக்கு, சீரிங் வீல் இருக்கு, ஆக்சிலேட்டர் சரியான பாதை வந்த உடனே செலுத்துவதற்கு, சென்ற விடத்தால் செலவிடாது தீதூரி நன்றின் பால் உயிப்பது அறிவு அப்படின்னார். அதுக்கு பிறகு சொன்னார், எதிரதா காக்கும் அறிவினாருக்கு இல்லை அதிர வருவதோர் நோய், வெகு தூரத்துக்கு முன்னால இது காலத்துக்கு பிறகு வரக்கூடிய ஆபத்தை முன்னாலே அறிந்து சொல்லும் அறிவு உன்னை காத்துக் கொள்ளலாம். அவருக்கு அதிர வருவது திகைத்து போகும்படியா வரக்கூடிய நோய் ஒன்றும் இல்லை. அறிவுடையார் ஆவது அறிவார், அறிவிலார் அறிவு அறிவல்லாதவர், என்ன நடக்கும் தெரியும் அவர்களுக்கு, இவ்வளவுதான் சொல்லி வச்சார், நிறைய சொல்லியிருக்கார். நான் சிலதான் சொன்னேன்னா எனக்கு சௌரியமா சொல்லி வச்சிருக்கேன். உலகம் தழியது ஒப்பம் மலர்தலும் கும்பலும் இல்லது அறிவு, பொருள் நிறைய ஆழமான பொருள் எடுத்து வளர்ந்து சொல்லி வச்சார். இதுக்கு பிறகு வருகிறது நுணுக்கமான ஒரு குரல், என்னது என்றால், எப்பொருள் யார் யார் வாய் கேட்கினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது, யார் இடத்துல எதாச்சும் கேட்டாலும் அதனுடைய உண்மையான பொருளை அறிந்து கொள்ள செய்யும் அறிவு என்று சொன்னார். எண்பொருளவாக செல சொல்லி தான் பிறருவாய் நுண்பொருள் காண்பது அறிவு. நீ சொல்லும் போது எளிமையா சொல்லணும், எல்லாருக்கும் புரியணும், பிறர் சொல்லுகிற விஷயங்கள்ல நுணுக்கமான பொருள் நீ அறியணும், அவன் தெரியாது உனக்கு தெரியணும், சொல்லுகிறவனுக்கு தெரியாத பொருள் உனக்கு தெரியணும், அப்படிப்பட்டது இருக்கிறதா அறிவு. இதெல்லாம் இந்த ஸ்டேஜ் எல்லாம் மாறி அடுத்த ஸ்டேஜுக்கு போனார். எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இந்த இடத்துல வர்றது தத்துவம், மெய் என்றால் தத்துவம், அறிதல் என்றால் மெய் உணர்தல் என்றால் தத்துவ ஞானம். செம்பொருள் காண்பது அறிவு, மெய்ப்பொருள் காண்பது செம்பொருள் காண்பது, இந்த ஞானம் இருக்கிறதே இந்த ஞானம் தான் அறிவினுடைய பயன். கல்வியினுடைய பயன் அறிவு, அறிவினுடைய பயன் ஞானம். அவை நற்றாள் தொழுதலைக்கு சொன்னாரா இல்லையா, நற்றாள் தொழுதல் ஞானத்தினுடைய முதல் படி என்று சொன்னால் ஞானம் பெறுவதுதான் கல்வியினுடைய பயன் என்று வள்ளுவர் சொல்லியிருக்கிறார். படிநிலைகளை நாம் இணைத்துக் கொண்டு போவோமையானால் அதை சொல்லியிருக்கிறார் என்று அறிந்து கொள்ள முடியும் என்பதுதான் நான் சொல்றேன். இது கல்வி, அவர் அடுத்த கேள்வி கேட்டிருக்கிறார், அப்படி இருக்குமானால் இந்த கல்வியை ஏன் அருளாளர்கள் இகழ வேண்டும், தாய்மான சுவாமிகளை நீங்கள் கோட் பண்ணீர்கள், திருவாசகத்தை நீங்கள் கோட் பண்ணீர்கள். அன்னைக்கு தாய்மான சுவாமிகளை விட்டுருவோம், தாய்மான சுவாமிகள் அளவு எல்லாமல் எவரையும் மறித்துவிட வகை செய்யும் இத்தையன் புத்தி தருமோன்ற அது பயன்படாத கல்வியை நான் சொல்றேன். அதையும் நான் இப்ப சொல்றேன். நாம என்ன நினைத்துக் கொண்டுவோம் அப்படின்னு கேட்டா, கல்வி பெற்றுவிட்ட காரணத்தினாலே உலகத்தை ஜெயித்து விட்டுதான் நினைச்சுக்கோம். ஆனா நாம் பெற்ற கல்வி என்ன என்று பார்ப்போமே ஆனால், we have given some training to improve our natural skill. அதுதான் நம்ம எஜுகேஷன் நினைச்சிட்டு இருக்கோம். கற்றது கைமண்ணளவு, கல்லாதது உலகளவென்று உற்ற கலமுடன் ஓதுகின்றார் என்று சொன்னார் ஔவையார். இதை நான் பிராக்டிக்கலா ஒருத்தர அட்டிச்சு என்னுடைய ஆணவத்துக்கெல்லாம் ஒரு அறை விழுந்த மாதிரி நான் அதை புரிந்து கொண்ட சந்தர்ப்பம் உண்டு. அதை நான் சொல்லுகிறேன். நான் ஜெயின் காலேஜ் ஜூனியர்ல நான் செக்ரட்டரி ஆயிருக்கேன். இங்க ஜெயின் காலேஜ் கரஸ்பாண்ட் கீவராஜ் சோர்டியான்னு, தேவராஜ் சோர்டியா, கீவராஜ், கீவராஜ் மான்ஷன்ஸ், பெரிய பணக்கார் கோடீஸ்வரர். அவர் வந்து பொறிகடல இருக்கிற மாதிரி ஸ்கூட்டரையும் அதையும் வித்துட்டு இருக்கிறவர். எவ்வளவு ஆயிரக்கணக்கா வந்து இறங்க, ஆயிரக்கணக்கா போயிடுச்சு. என்ன பணம் வருதுன்னு அவருக்கு தெரியாது. எவ்வளவு பெரிய பணக்கார், ஆனா அவருக்கு எஜுகேஷனே கிடையாது. வேடிக்கையா பேசுவார், நமக்கும் பிரின்சிபல் உண்டுங்க அப்படின்னா அவருக்கு சந்தேகம். பிரின்சிபல் வார்த்தை சரிதானா இல்லையா? அவர் சொல்றார் காலேஜில் பிரின்சிபல் இருக்கார், அந்த பிரின்சிபல் இல்ல, நமக்கு பிரின்சிபல் உண்டு சொல்ற பாருங்க அந்த பிரின்சிபல். அவருக்கு பிரின்சிபலுக்கும் பிரின்சிபலுக்கும் வித்தியாசம். இந்த மாதிரி பேசுவார். அவர் என்ன பண்றாங்க, காலேஜ்ல சில லெக்சரர்ஸ் எல்லாம் கூடி, என்ன சார் நாம போய் இவ்வளவு எல்லாம் படிச்சுட்டு இந்த படிக்காதவர்கிட்ட போய் நாம பேச வேண்டிய அப்படி சொல்லிட்டாங்க. அவர் காதல் போய் விழுந்து சொல்லி சொல்லி கொடுக்கா இல்லையா, எத்தனையோ ஸ்பை இருக்கான் போய் சொல்லிட்டான். அவர் கூப்பிட்டார், கூப்பிட்டு இந்த ரிமார்க்க யார் பாஸ் பண்ணாரு அந்த ப்ரொஃபஸரை அழைச்சிருவாங்க. எனக்கு இது விவகாரமே தெரியாது. நான் போய் அவர்கிட்ட உட்காந்து இவர்தான் பேர சொல்லி இங்கிலீஷ் ப்ரொஃபஸர் என்ன அவர் பக்கத்தில் இன்ட்ரோடியூஸ், அவர் தான் ரிமார்க் பாஸ் பண்ணிருக்காரு எனக்கு தெரியாது. ஓ அவரை தான் நான் பார்க்கணும்னு இருந்தேன். நமக்கு ராம்சரித் மானஸ்ல ஒரு சந்தேகம், அதை சொல்லுவாரா அப்படின்னு கேட்டார். அவர் உடனே சாரி சார், நான் இங்கிலீஷ் ப்ரொஃபஸர் தான், எனக்கு ஹிந்தி தெரியாது. அப்ப நீங்களும் படிக்கல, அப்ப நீங்களும் படிக்கல, நாம ஒன்னும் படிக்கல, நீங்களும் ஒன்னும் படிக்கல, என்ன தப்பு கிடையாதுங்க. நம்ம எல்லாம் படிச்சிட முடியாது. நாம சொல்ற நம்ம எல்லாம் படிக்க முடியாது. நமக்கு வகுத்து வழி வருது, எம்பிபிஎஸ் படிக்கிறோம். நாம ஒரு அஞ்சு ரூபாய் போட்டு டாக்டர்கிட்ட கொடுக்குறோம், மருந்து வாங்கி சாப்பிடுறோம், வகுத்து வழி சரியா போயிடுது. நமக்கு ஒரு கோர்ட்ல கேஸ் வருதுங்க, பிஎபிஎல் படிக்கிறோம். நாம வக்கீல்கிட்ட காசு விட்டுக்கிறோம், வக்கீல் நமக்காக பேசிட்டாங்க. நமக்கு ஒரு வீடு கட்ட வேண்டி இருக்குதுங்க, நமக்கு ஒரு வீடு கட்ட வேண்டி இருக்கு. அதுதான் நம்ம சிவில் இன்ஜினியரிங் படிக்கிறோம். நாம சிவில் இன்ஜினியரிங் கூப்பிட்டு வீடு கட்டிக்கிறோம், காசை விட்டுறோம், படிப்பை வாங்குறோம். அது யார் படிச்சவன், யார்கிட்ட கல்வியை வாங்கறதுக்கு படிப்பை வாங்கறதுக்கு நிறைய படம் இருக்கு, அவன் தான் படிச்சவன். நமக்கு எவங்கிட்ட பணம் இருக்குதோ அவன் நிறைய, நமக்கு டைப் ரைட்டிங் தெரியாதுங்க, பத்து டைப் ரைட்டிங் டைப்பிஸ்ட் நான் வைப்பேன். எனக்கு அக்கௌண்டிஸ்ட் தெரியாதுங்க, பெரிய சிஏ நான் அப்பாயின் பண்ணுவேன், எம்பிஏ அப்பாயின் பண்ணுவேன். நமக்கு எதுக்கா படிக்கணும், பணம் இருக்குது நமக்கு, நம்ம படிக்கணும் தேவை. எல்லாரும் படிக்கலைங்க, ஒருத்தரும் படிச்சதும் இல்ல. கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவு என்று உற்ற கலைமடந்து போது ஒருத்தர் கேட்டார். நான் சாதாரணமா இதான் இதை விட செருப்படி என்ன வேணும், செருப்பாச்சு. ஒரு சமயம் என்ன வந்து, ஏன்னா அறிவுக்கு வரம்பு கிடையாது. அறிவுக்கு வந்து ஒரு சோர்ஸ் ஒண்ணு கிடையாது. அறிவு எங்கே இருந்து வேணாலும் புரிக்கும், எங்கே இருந்து வேணாலும் புரிக்கும் அறிவு என்கிறது. உதாரணம் ஒன்று வேடிக்கையா சொல்றோம். ஒரு இங்கிலீஷ்காரர் ஒரு கோயிலுக்கு வந்தார், கோயில் கும்பாபிஷேகம் நடந்து கொண்டு, அவர் இங்கிலீஷ்காரர் நம்பிக்கை இல்லாத அவர் இங்கே வந்தார். என்ன இதெல்லாம் கடஸ்தாபனம் பண்ணிட்டு, இதெல்லாம் என்ன கடஸ்தாபனம் பண்ணிட்டு கும்பாபிஷேகம் அப்படின்னா அப்படின்னு கேட்டார். இதுக்குள்ள தண்ணீர் இருக்கு, மந்திர ரூபமா இதை தெய்வத்தில் அங்க ஆவாகனம் பண்றோம், அப்புறம் இந்த கடங்களை எல்லாம் கொண்டு போய் அங்க அபிஷேகம் பண்ணா தெய்வ திருவுருவத்துல அது ஆவாகனம் ஆயிடும், அதுக்காக தான் இதெல்லாம் வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னார். அங்க எந்த ஒரு பண்டிதர் இங்கிலீஷ்கார் கலெக்டர், அவருக்கு சிரிப்பு வந்து பாவம் சாமியை நினைச்சு நான் ரொம்ப பரிதாபப்படுறேன்.
ஏன் சார் அப்படின்னாரு. இங்க நீங்க கடத்துல அவர் ஆவாகனம் பண்றீங்க, நேர ஆவாகனம் ஆயிடுவார். அவர் அங்க கொண்ட குற்றினா தலைகீழ விழுவார். ஐயோ தலைகீழாவே அவர் உட்கார்ந்துருக்கார் அப்படின்னார். அவருக்கு பண்டித வரைக்கும் பதில் சொல்ல தெரியல. பக்கத்துல ஒரு பையன் தீவெட்டி பிடிச்சிருந்தான். அவன் கலெக்டர் வாழ் அப்படி இல்ல, இதோ பாருங்க தீவெட்டி எரியுது இல்லையா, மேல் நோக்கித்தான் எரியுது. இப்ப தவிர்த்து போகாம மேல் நோக்கிதான் எரியும். எங்க சுவாமி அக்னி ரூபமா திரும்பி வர அறிவு எங்க வேணாலும் ஸ்புரிக்கும். அறிவு வந்து நாம வந்து இங்கதான் இப்ப எடுக்கணும் அங்கதான் எடுக்கணும் கிடையாது. கதை அதான் கருங்காலி கட்டைக்கு நானாத கோடால் இது கடலை தண்டுக்கு நான் பெருந்தானே காரதுமே மெய்க்கின்ற காலைக்கு நான் தொட்டேன் அப்படின்னு அவையார் சொல்வதனுடைய நோக்கம் இதுதான். ஆகவே அறிவை நாம் எங்கும் அதே வான்குருவி வான்குருவியின் கூடு வல்லறக்கு தொல்கரையான் தேன் சிலம்பி யாவர்க்கும் செய்யறிதான் யாம் பெரிதும் வல்லேம் என்று வாய்மதம் கூற வேண்டாம். எல்லாருக்கும் ஒவ்வொன்று எளிது அவ்வையாருடைய வாக்கு, எல்லாருக்கும் ஒவ்வொன்று எளிது. இதை நாம தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே கல்வி என்கிறதே நாம் தவறான ஒரு கருத்துல நாம் கல்வியை பற்றி நினைத்துக் கொண்டிருக்கோம். கல்வி என்பது இது அல்ல. அதே தேவராஜ் சோர்டியா ஆத்ம ஞானத்தை விலை கொடுத்து வாங்க முடியும். ஆத்ம ஞானத்தை விலை கொடுத்து வாங்க முடியாது. கவனவரிசிகளை கூப்பிட்டு யாரும் எனக்காவது ஜபம் பண்ணு, எனக்காவது ஞானம், எனக்காவது ரியலைஸ் பண்ணும் சொல்ல முடியாது. இஃப் ஹி வாண்ட்ஸ் டு ரியலைஸ் ஹியர்ஸ் டு ரியலைஸ் பை ஹிம்செல் பை ஹிஸ் ஓன் ஸ்ட்ரென்வஸ் எஃபர்ட். அவை எனக்கா கர்மத்தையும் நீங்கள் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கலாம். வேறு கர்மாக்கள் வேறு, நீங்கள் பண்றதா வேறு. அனுஷ்டானங்கள், அனுஷ்டானங்கள்ல வந்து யூஆர் அதுக்கு எப்படி அனுஷ்டானங்களை வச்சு எப்படி சொல்லணும் அப்படின்னு கேட்டா தண்டவாளம் போடுற மாதிரி செய்ய ஓடணும். தண்டவாளமே போட்டு கொடுத்தா பிரயோஜனம். நான் இதை வேடிக்கையா சொல்லுவேன்,
நம்ம பண்ணணும்.
நீங்க அது அனுஷ்டானம், நான் வேடிக்கையா சொல்லுவேன். எல்லாரும் எல்லாம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள், அனுஷ்டானம் எல்லாம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். எப்படி இருக்கிறது என்றால் அனுஷ்டானத்துடைய பக்தி பக்தியினுடைய மற்ற பூஜையினுடைய பலன் என்ன என்றால் வைராக்கியம் பிறக்கணும். வைராக்கியம் ஏற்பட்டால்தான் அதனுடைய பயன். அது இல்லாம அனுஷ்டானங்களை காமியமா பண்ணிக்கொண்டே இருந்தால் எப்படி இருக்கிறது அப்படின்னு கேட்டா நான் சொல்லுவேன் வேடிக்கையா. வேட்டி கட்டி கொண்டு வேட்டி நழுவாமல் இருக்கிறதுக்காக பெல்ட் போட்டுக்கான். வைராக்கியம் வேஷ்டி அனுஷ்டானம் அந்த வைராக்கியம் நழுவி விடாமல் இருக்கிறதுக்காக போட்டுக்கிற பெல்ட். வேட்டியை கட்டிக்காம பெல்ட் கட்டி போலாம். இப்ப நம்ம வந்து ஒரு சுவாமியார்ட்ட போறோம், வசதிக்காக ஒரு ஞானியினுடைய அண்மையை அணுகிறோம், வைராக்கியம் வருத்துக்கா வேண்டாம என்ன விழிச்சல், அந்த திருப்தி சொன்ன உலகத்தை பெரிய செல்வம் இது என்று எக்ஸப்ரஷன் கேட்கிற பொழுது தர்மபுத்திரர் பதில் சொன்னா திருப்தி அப்படின்னு சொன்ன அதுதான் பெரிய செல்வம். உலக சாமிய போகங்கள் அல்ல. இதை கருதி ரமண மகரிஷி போய் பார்த்துக்கூடாது. இதை கருதி நாம வந்து ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய புத்தகத்தை எடுத்து படிக்க கூடாது. ஆகவே எது எது கஷ்டம், மழை பொழிந்தால் புல்லு விளையும். இதுக்கு யாரும் விதை போட்டு உழுது பரம்பரிச்சு விதை நடலது, அதுவா முளைக்கிறது. ஆசைகள் எல்லாம் மழை விழுந்தால் முளைக்கிறது, புல்லு மாதிரி முளைச்சு. ஒரு மாஞ்சன் வச்சு பயிரிடுதுனா கஷ்டம், அதுக்கு 1000 வேலி போடுறதும் 1000 இது பண்ணும். அத்தனையும் 1 மாசம் 2 மாசம் போட்டதுக்கு குறுத்து விட்டது சூட்டு. நம்முடைய ஜீசஸ் கிரைஸ்ட் சொன்ன மாதிரி நான் விதையை உடவன் விதையை தூவி கொண்டு போகிறான், சில பாதையில விழுந்து விடுகிறது, பறவைகள் கொத்தி கொண்டு போய்விடுகின்றன, சிலது பாறையில விழுந்து விடுது, சூரியனுடைய வெப்பத்தாலே பொறிந்து போகின்றன, சில முப்புதழுக்குள்ள விழுந்து விடுகின்றன, வேர்விட்டும் வளர முடியாமல் தவிக்கின்றன, சில மேலே மண்ணும் கீழே பாறையுமாயிருக்கிற பூமியில விழுந்து விடுகின்றன, சற்றே முளைத்து பிறகு கருகி விடுகின்றன, சிலவே நல்ல நிலங்களிலே விழுகின்றன, வளர்ந்து பயன் பெறுகின்றன அப்படின்னு. அதுபோல நாம் அவர்களுக்கெல்லாம் போய் இந்த அருள் வாக்குகளை தான் கேட்கறதுடைய நோக்கம் இதுவா இருக்க வேணும். எனக்கு அது வேணும் இது வேணும், நான் அவர்கிட்ட போனேன் சார், அவர் தாசான தாசனா ஆனேன் சார், என்னை கையை தூக்கி அருள் பண்ணார் சார், அதுல இருந்துதான் சார் என்னப்பட்டார், இதெல்லாம் ஏற்பட்டிருக்கிறது அழிஞ்சுட்ட. நீ அதோட க்ளோஸ் இத நீ அப்படித்தான் எப்பவும் அப்படித்தான் இருப்பேன். நீ முன்னேறவே முடியாது. ஏன்னு கேட்டா அதெல்லாம் நோக்கம்,
சங்கராச்சாரியார்கிட்ட போய் என்னென்னவோ கேட்கிறான். அவர் என்ன பண்ணுவார், இதற்காக அவர் வரல, இதெல்லாம் ஒரு நோக்கம், அவரை முன்னுதாரணமாக கொண்டு நம்ம வளர்த்துக் கொள்வோம். ஆகவே ஆத்ம ஞானத்துக்கு இன்னொருத்தர்கிட்ட விலை கொடுத்து வாங்க முடியாது, ஆத்ம ஞானத்தை விலை கொடுத்து வாங்க முடியாது. தேவராஜோடு அங்கு தோற்றுக்கோ. ஆகவே அறிவு வளர்த்து கொண்டால் எப்பொருள் யார் யார் வாய் கேட்கினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது, எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. மரத்தை மறைத்தது மாமதையானை, மரத்தை மறைத்தது மாமதையான், பரத்தை மறைத்தன பார்முதற் பூதம், பரத்தை மறைத்தது பரத்தில் மறைந்தது பார்முதல், பரத்தை பார்க்க அதுபோல பரத்தை மறைத்தன பார்முதற். பிரபஞ்ச விசித்திரங்களை நான் பார்த்துக் கொண்டிருக்கிற பொழுது இறைவனை பார்க்கவில்ல, இறைவனை பார்க்க தொடங்கிவிட்டால் பிரபஞ்சமே கண்டப்படுவதில்லை என்றார் வல்லவர். பாடுற இல்லையா, வானத்தின் மீது மயிலாடக்கண்டே மயில் குயில் ஆச்சுதடி அப்படின்னு சொல்றாரு. மயில்ங்கிறது என்ன, பிரபஞ்ச விவரணங்கள், பிரபஞ்ச விசித்திரங்கள், வண்ண வேறுபாடுகளுடைய இந்த பறந்து விரிந்த இந்த பிரபஞ்சிருக்கிறது அதுதான் வண்ண மயில். அது அத்தனையும் ஞானியினுடைய பார்வையில கூலி குறுகி கண்ணுக்கே தெரியாம நாதரூபமாயிடும் குயில் அப்படின்னு சொன்ன, அதுதான் பார்வையினுடைய வேறுபாடு. அது அந்த ஆத்ம ஞானத்தை கல்வியின் மூலம் அடைய வேண்டும் என்று சொல்றேன். அப்ப அந்த ஆத்ம ஞானத்தை அடைவதற்கு கல்விதான் வழி, சிந்தனை தான் வழி, கற்றால் தொழுதல் என்பது ஆத்ம ஞானத்தை அடைவதே என்று ஒரு ரிச்சுவலாக, ஒரு அனுஷ்டானமாக, ஒரு சாதனமாக, ஒரு ஆராதனமாக செய்கின்ற அந்த வணங்களை வள்ளுவர் சொல்லவில்லை என்பது அடுத்த. நான் வந்து இந்த கல்வி என்றால் என்ன, கல்வியை பற்றி பேசுகிற போது நற்றால் தொழுதலை சொல்லி இருக்கிறாரா என்று நான் சொன்னேன் நினைக்கிறேன். அருளாளர்கள் கல்வியை எழுகிற பொழுது அந்த பகட்டு கல்வியை எழுகிறார், கல்வியின் கல்வியினால ஏற்படக்கூடிய ஆணவத்தை எழுகிறார்கள் என்றால் கல்வியினுடைய ஸ்கோப், ரீச், கல்வியினுடைய பயன்பாடு, யூட்டிலிட்டி ரெண்டும் மிக குறைவு. கல்வியினால நாம் எல்லாவற்றையும் அறிந்து கொண்டு விட முடியாது. நியூட்டன் சொன்ன ஒரு இடத்துல, நியூட்டனை பற்றி இந்த அந்த செஞ்சுரியிலேயே தோன்றின பெரிய அறிவாளி என்று கருதுகிறார். எப்படி இந்த செஞ்சுரியில தோன்றின பெரிய அறிவா அறிவாளிகளுக்குள்ள ஒருவர் என்று நம்முடைய ஐன்ஸ்டைன் கருதப்படுகிறாரோ, அதுபோல் அந்த செஞ்சுரியில தோன்றின பேர் அறிவாளர்களுக்குள்ள ஒருவன் என்று நியூட்டனை கருதுகிறார்கள். ஆறு தலைமுறையை அவருடைய தாய் வழியிலும் தந்தை வழியிலும் ஆராய்ந்தார்கள், அப்பேற்பட்ட பேர் அறிவுக்கான வித்து அவர்களுக்கு கிடைக்கவில்லை, யாருமே இல்லை. திடீரென்று அப்படிப்பட்ட ஒரு பேர் அறிவு தோன்றியது என்று அவரை பாராட்டின பொழுது அவன் சொன்னான், உண்மை என்கிற சமுத்திரம் என் முன்னால் அலை வீசிக் கொண்டிருக்கிறது, நான் கரையிலே சிப்பி கொடுக்கிற சிறுவன். உண்மை அந்த சமுத்திரத்துல காலை வைக்கல நான், அதுக்கப்புறமோ இல்லவோ அதுல முழுகி முத்தெடுப்பது, நான் கரையில நின்று கொண்டு சிப்பி பொறுக்கிக் கொண்டிருக்கிறேன் என நீங்கள் கல்வியாளன் பெரிய அறிவாளி என்று சொல்லுகிறீர்கள் என்று சொன்னான் நியூட்டன். ஆகவே அந்த ஒரு நம்முடைய பி ஆர் ராஜமேயர் சொல்லுகிறது போல இந்த இயற்கையினுடைய அறிவை ஆராய்ந்து கொண்டே போகலாம், ஒரு நாள் இது முடிவு காண முடியாது. என்றால் திரௌபதிக்கு ஆடை கொடுத்திருப்பது போல இதுக்கு ஆடை கொடுத்திருக்கிறார் இறைவன் என்று பி ஆர் ராஜமேயர் எழுதுகிறார். அது போல எடுக்க எடுக்க புதிய புதிய லேயர் அதில் இருந்து கொண்டே இருக்கிறது. ஒன் லேயர் இஸ் மோர் பியூட்டிஃபுல் தன் த ப்ரீவியஸ் லேயர் என்று சொல்றார். அது அப்படிதான் கல்வியினுடைய வீச்சு குறைவு, அந்த உண்மையினுடைய பரப்பு மிக அதிகம். இதாக இந்த அருளாளர்கள் பகட்டான கல்வியை எழுகிறார்கள், ஆணவம் ஏற்பட்டு விடுகிறதே இந்த கல்வி பெற்றோம் என்பதில் அந்த ஆணவத்தை எழுது. இத கம்பன் ஒரு இடத்துல அருமையா வச்சு என்ன சொல்லுகிறானவன், நான் வேடிக்கை அதை பொருத்தி காட்டுறேன், இதுதான் அதுக்கு பொருளுங்கிறது இல்ல. சுக்ரீவனுக்கு ராமனுக்கு நட்பு கிடைத்த உடனே இரண்டு பேர் அந்த ஆசனத்திலிருந்து அமர்வ கைலாகு கொடுத்து சுக்ரீவன் நின்று கொண்டிருக்கிறான். சுக்ரீவன் அழைத்து கைலாகு கொடுத்து பக்கத்துல உட்கார்த்தி வைத்துக் கொள்கிறார். அப்பொழுது அந்த காட்சி எப்படி இருந்தது என்பதை கம்பன் சொல்லுகிறான், கேட்டுணர் கல்வியோடு ஞானமும் கிடைத்தது. கல்வி இருந்தா போதாது, ஞானமும் கேட்டுணர் கல்வியோடு ஞானமும் கிடைத்தது. இவன் வேடிக்கையா சொல்லுவேன், இத உண்மையான அதுக்கு அதுக்கு பொருள் அதுக்குல நானா பொருத்தி சொல்றது. வாலி என்கிறது ஆணவத்துடைய சொல்லுமா, இந்த வாலியை எதிர்த்து சுக்ரீவன் உலகமெல்லாம் சுற்றினவன், அவனுக்கு தெரியாத மூலையே கிடையாது, உலகமெல்லாம் சுற்றி பேரறிவு படைத்தவன் அவன் ஒருத்தன். கிருதயுகத்தில் தோன்றியவன் ஜாம்பவான், நெடுவயது இந்த வயதுனால ஏற்பட்ட அனுபவம், நவவையாக பண்டிதர் பெரும் கல்வியான அனுபவம், மூணு பேர் ஓடி விட்டான், இந்த ஆணவத்துக்கு முன்னால் நிற்க மாட்டான். இந்த ஞானம் கிடைத்த பிறகுதான் ஆணவத்தை அழிக்க முடியும். அதை கேட்டு உணர் கல்வியோடு ஞானமும் கிடைத்ததுதான். என்ன பொருள்னா, இத்தனையும் பயன்படல, அந்த வாலி என்கிற ஆணவத்துக்கு முன்னால இந்த ஞானம் கிடைத்த போதுதான் அந்த வாலியை கொல்ல முடிந்தது என்று நான் வேடிக்கை. இரண்டாவது, நற்றால் தொழுவதனாலேதான் கல்வியினுடைய பயன் என்று சொன்னால் என்ன பொருள்? வாலறிவன் தூய அறிவினை உடையவன், சர்வஜ்ஞன். முதல் குரல்ல அனாதியில் சொன்னார், இரண்டாவது குரல்ல சர்வஜ்ஞன் என்று சொன்னார். எல்லாம் அறிந்தவன், யா எங்கும் உளான், யாவும் அறிவான், யாவும் வலான் என்று தங்கு பல மதத்தோர் சாற்றுவதும் இங்கிலேயே பரசுவெல்லாம். அது யாவும் அறிவான் சர்வஜ்ஞன் என்கிற அந்த தத்துவத்தை இங்கே சொல்லிவிட்டு, அப்பேற்பட்ட ஞான சுரூபியாக இருக்கிற அவனுடைய நற்றால் தொழுவதுதான் கல்வியினுடைய பயன் என்றால், ஞானம் பெறுவதுதான் கல்வியினுடைய பயன். ஆகவே ஏன் மாணிக்கவாசக சுவாமிகள் கற்றாரை யான் வேண்டேன், கற்பனவும் இனி அமையும், கல்வி என்னும் கொள்கடல் பிழைத்தும் என்று ஏன் சொல்லுகிறார் என்றால், இந்த கல்வியே ஞானத்தை அடைவதற்கு, இறைவனை உணர்ந்து கொள்வதற்கு தடை ஆகிவிடலாம், ஆகிவிட்டதே மறுநிலை நிக்கியா இருக்கு. கற்க போன காரணத்தினாலேதான் அவர் நாஸ்திகரானார், கற்க போன காரணத்தால் தான் அவர் சமண மதத்துக்கு போய் சேர்ந்தார். ஆகவே அந்த கல்வியே தடை ஆகிவிடுகிற பொழுது, ஞானமே குறிக்கோளாக இருக்கிற பொழுது ஞானத்தை அடைவதுதான் வேண்டும் என்று மாணிக்கவாசக சுவாமிகள் சொன்னார். ஞானமே கிடைச்சிட்டு அந்த கல்வி இருக்குங்கிறார். எப்படின்னு கேட்டா, ஒரு ஊர்ல ரெண்டு பிராமணர் இருந்தாரு, ஒரு பிரபு இடத்துல போனார். ரெண்டு பேரும், ரெண்டு பேருக்கும் குடும்பம், குடும்பத்துக்கு குழந்தைகளை சம்ரட்சிக்கணும், அதான்